2015 ஆண்டு ஏப்ரல் மாத தென்றல் இதழில் சிறுகதை போட்டி தேர்வில் தேர்வு பெற்று நூல் தானம் என்னும் சிறுகதை. இதனை எழுதியவர் எல் ஏ சுவாமிநாதன் அவர்கள். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அம்மா, நான் சீக்கிரம் என் வீட்டுக்கு போகணும். பிரசாத் ஆபீஸ் நண்பர்களை சாப்பிட கூப்பிட்டிருக்காரு, போய் சமைக்கணும். ஆமா, இது என்ன பார்சல் மேஜ மேல? அமேசான்ல நீ ஏதாச்சும் வாங்கினியா? இல்லை உமா, இது உங்க அப்பா தனக்கு படிக்க வாங்கின புத்தகங்கள். எல்ஏ டைம்ஸ் ரிவ்யூல பார்த்தாராம், டக்குன்னு கிரெடிட் கார்டுல வாங்கிட்டாரு. அப்பா எப்பதான் திறந்த போறாரம்மா, அவருக்கு படிக்க எங்க நேரம் இருக்கு? இருக்கிற நேரத்திலயும் நெட்ல மலைக்கல்லன், மதுரை வீரன்னு பழைய தமிழ் படத்தை தேடி பார்க்கவே சரியா இருக்கு. எங்களை எல்லாம் வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணிட்டீங்க, எதுக்கு இப்ப இவ்வளவு பெரிய வீடு உங்க ரெண்டு பேருக்கு? வீட்டை பெருக்க, மெழுக, பராமரிக்கன்னு ஏகப்பட்ட ஆளு படைக்கு எதுக்கு வீண் செலவு செய்றீங்க? பேசாம இந்த வீட்டை வந்த விலைக்கு வித்துடுங்க, வர பணத்தை பேங்க்ல போடுங்க. எங்க வீட்டுக்கிட்ட நாங்க வாங்கி இருக்கிற வாடகை வீடு இப்ப காலியாத்தான் கிடக்கு, அங்க குடி வந்துடுங்க. உங்களுக்கு அந்த ரெண்டு பெட்ரூம் வீடு போதும், அடிக்கடி உங்களை வந்து பாத்துக்க எனக்கும் வசதியா இருக்கும். என்ன நான் சொல்றது? பண்ணலாமா, அப்பா கிட்ட பேசுறேன். இந்த வீட்டுல 30 வருஷமா சேர்த்த சாமா இருக்கு, இடம் விட்டு மாறணும்னாலே மலப்பா இருக்கு. அதுக்கெல்லாம் முதல்ல ஒரு வழி பண்ண வேண்டாமா? எல்லாத்தையும் உங்க வீட்டுல கொண்டு வந்து போட்டுடலாமா? நோ வே, எங்களுக்கு இந்த குப்பை எல்லாம் வேண்டாம். முக்கியமா சமைச்சு சாப்பிட சில பாத்திரங்கள் மட்டும் வச்சுண்டு பாக்கி எல்லாத்தையும் ஃபர்னிச்சரோட சால்வேஷன் ஆரம்பிக்கு போடுங்க. அப்பாவோட தமிழ் புத்தகத்தை எல்லாம் தூக்கி எரிஞ்சிடுங்க, அவரோட இங்கிலீஷ் புத்தகத்தை எல்லாம் லைப்ரரிக்கு தானமா கொடுங்க. இப்பெல்லாம் லைப்ரரியில எல்லா புத்தகமுமே ஆன்லைன்ல சுலபமா இரவல் வாங்கி கம்ப்யூட்டர்லயே பார்க்க முடியுது. அடுத்த மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வாடகை பிளாட்டுக்கு வந்துருங்க. அப்புறமா இந்த வீட்டை சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடிச்சு விற்க போட்டுடலாம். நேரமாச்சு, நான் வரேன். அவள் போய் 10 நிமிஷத்தில் சண்முகம் வந்தார். தங்கம் நடந்ததை சொன்னாள். உமா வந்திருந்தா ஒரு மாசத்துக்குள்ள வீடு எல்லாத்தையும் காலி பண்ண சொல்லியிருக்கா. முதல்ல அப்பா புத்தகங்களை தூக்கி போடுற வழிய பாருங்க. நான் வீடு முழுக்க நீ குப்பை சேர்த்திருக்க, என்னோட 2 அலமாரி புத்தகம் மட்டும் உங்க கண்ணை உறுத்துறதாக்கும். 2 அலமாரி காலியாச்சுன்னா போதுமா? வீடு காலியாயிடுமா? அதுலீங்க, புத்தகம் எல்லாம் தூசி படிஞ்சு வருஷ கணக்கா அப்படியே இருக்கு. அதுல எத்தனை புத்தகத்தை நீங்க எடுத்து படிக்கிறீங்க? நீ சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. தங்கம், நம்ம கலாச்சாரத்துல புத்தகத்தை கலமகளா நினைக்கிறோம், காலில் பட்டா கூட கண்ணுல ஒத்திக்கிறோம். சுலபமா எடுத்து எரிஞ்சிடுற மனசு வரதில்ல. ஆனா காலத்தின் கட்டாயத்தாலே செய்யணும் போலத்தான் இருக்கு. செய்யத்தான் போறேன். ஏதோ சாதாரண வார மாத பத்திரிகைனா தூக்கி எரிஞ்சிடலாம். இதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி சேர்த்த தமிழ் பொக்கிஷங்கள், சட்டுன்னு எரிய முடியாது. சென்னையில் கொண்டு போய் கொடுத்தாலும் பட்டாணி பக்கோடா மடிச்சு கொடுத்து வீணடிப்பான். தவிரவும் நாம புத்தகத்தை விரும்பி படிக்கிற ஆளுக்கு நல்ல விதமா பயன்படுற மாதிரி கொடுக்கணும். அமெரிக்காவில நிறைய பேர் தமிழர்கள் இருந்தாலும் தமிழ் படிக்க ஆர்வம் இல்லாம டிவி, ஃபுட்பால், பேஸ்பால், கிரிக்கெட்னு அலையறாங்க. தமிழ் சங்கத்தை கூப்பிட்டு கேட்கிறேன். இப்ப நிறைய தமிழ்நாட்டு பசங்க ஐடி வேலைக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு தமிழ் படிக்க ஆர்வம் இருக்கலாம். தமிழ்ச்சங்க பத்திரிகையில ஒரு விளம்பரமும் போடுறேன். இப்பவே 10 புத்தகம் பொறுக்கி எடுத்து மேஜ மேல வைக்கிறேன். நான் இல்லாத போது கூட யாராச்சும் கேட்டா தாராளமா எடுத்துக்கொடு. சொன்ன சூட்டோடு 10 புத்தகங்கள் தேர்ந்தெடுத்து வரவேற்பறை மேஜையில் வைத்ததுடன் தங்கம் மகிழ்ந்து போனாள். ஒரு வாரம் கழித்து, தங்கம், விளம்பரத்துக்கு ரெஸ்பான்ஸே இல்லையே, யாராச்சும் புத்தகம் கேட்டு போன் பண்ணாங்களா என்றார். 2-3 கால் வந்துச்சு. இப்பெல்லாம் ஐடியில இருக்கிற பசங்க தமிழுக்கு பதிலா ஹிந்தி, பிரெஞ்சு தான் படிச்சாங்களாம். தமிழ் படிச்சு வந்த சில தடி பசங்க கம்பரசம் இருக்கா, கமலாவின் காதல் இருக்கான்னு கேட்கிறாங்க. அவங்க கேட்கிற புத்தக தலைப்பை கேட்கவே எனக்கு வெக்கமா இருக்கு என்றாள் தங்கம். அவங்க ரசனை அவ்வளோதான், கடை விடுத்தேன் கொள்வாரிலேருந்து போக வேண்டியதுதான் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய அறையில் இருந்த புத்தக அலைமாரியை போய் பார்வையிட்டார். அப்பொழுதுதான் பூகம்பம் முடித்தது. தங்கம், எங்க போச்சு நேமிநாதம் என்று உரத்த குரலில் கத்தினார். நேமிநாதமா கேட்டீங்க? அப்படின்னா என்னங்க, தெலுங்கா என்றாள் தங்கம். நேமிநாதம் ஒரு தமிழ் இலக்கண புக்கிஷம், காக்கி கலர் பேப்பர் அட்டை போட்டு வச்சிருந்தேனே அதுதான். குணவீர பண்டிதர்னு ஒரு புலவர் 12ஆம் நூற்றாண்டில் எழுதின புத்தகம் அது. அருமையான வெண்பாக்கள்ல தமிழ் இலக்கணம் முழுக்க எழுதியிருக்காரு. உனக்கு இதெல்லாம் புரியாது, எங்க போச்சு அந்த புத்தகம்? தெரியாதுங்க. நேற்று என் சிநேகிதி சரோஜா வந்திருந்தா, நியூ ஜெர்சியில அவளோட சம்பந்தி மரபு கவிதை எழுத தமிழ் இலக்கண புத்தகம் தேடிட்டு இருக்காராம். இலக்கண புத்தகம் இருக்கான்னு கேட்டுச்சு. நீயே தேடிப்பாருனே ஒரு புத்தகம் எடுத்துட்டு போனா, ஒருவேளை அவள் எடுத்துட்டு போன புத்தகம் அதுவா இருக்கலாமோ? உனக்கு அறிவு இருக்கா? கொடுக்கறதுக்கு எடுத்து வச்சிருக்கேனே மேச மேல 10 புத்தகம், அதை கொடுக்கறதானே. வேற ஏதாச்சும் வேணும்னா என்ன இல்ல முதல்ல நீ கேட்கணும். உனக்குன்னு செல்போன் வாங்கி கொடுத்துருக்கல, என்னை கேட்டு ஒரு வார்த்தை சொல்லணும், ஒரு கால் போடணும்னு தோணல உனக்கு? என்ன சேவையோ ஏது சேவையோ தெரியாது. அந்த புத்தகம் எனக்கு வேணும் இப்பவே. சரோஜா வீட்டுக்கு போன் போட்டு கேட்கிறேன், அவ வீட்டுல இருப்பாளான்னு தெரியலையே. பரவாயில்ல, செல்போன்ல கூப்பிடு. என் புருஷனுக்கு இலக்கணத்துல ஒரு சந்தேகம், அதை சரி பார்க்கத்தான் அந்த புத்தகத்தை கேட்கிறார்னு சொல்லு. தங்கம் செல்போனில் சரோஜாவிடம் பக்குவமாக பேசி முடித்தாள். புத்தகம் இன்னும் அவ கார்ல தான் இருக்கான். இந்த பக்கமா தான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்காளாம். வர வழியில இங்கே வந்து தரேன்னா. சண்முகம் அமைதியானார். சரோஜா வந்து புத்தகத்தை கொடுக்க வாங்கி கொண்டு, ஒரு நிமிஷம் கொஞ்சம் உட்காருங்க, இப்பவே வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே போனார். சில நிமிடங்களில் அதே புத்தகமும் கையில் பேனாவுமாக வெளியே வந்தார். ஓகே, ரெஃபரன்ஸ் பார்த்தாச்சு, உங்க சம்பந்தி பேரு என்ன சொன்னீங்க? தில்லக்கண்ணனா என்று கேட்டு, மரபு பாவெழுதி மாபெரும் புகழுடைய மனம் நிறைந்த வாழ்த்துடன் தில்லை கண்ணனுக்கு நெல்லை சண்முகம் அன்புடன் கொடுத்தது என்று எழுதி நூலில் தேதியும் கையெழுத்தும் போட்டு, இந்தாங்கம்மா உங்க சம்பந்திக்கு, என் அன்பளிப்பா கொடுங்க என்று சரோஜாவிடம் புத்தகத்தை நீட்டினார். பரவாயில்லைங்க, புத்தகம் எல்லாம் ₹120 தானே போட்டிருக்கு, நான் ஊர்ல இருந்து தபால் அனுப்ப சொல்றேன் என்ற சரோஜாவிடம், இல்லம்மா புதுசா வாங்க வேண்டாம், சுண்டக்கா கால் பணம் சமகூலி முக்கா பணம்னு ஆயிடும், சும்மா வச்சுக்கங்க என்று கொடுத்தார். எங்க சம்பந்தி இங்க வர்றதுக்கு இன்னும் 2 வாரம் ஆகும், அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னாலும் மெதுவா படிச்சுட்டு தாங்க என்ற வேண்டுகோளையும் மறுத்தார். அவள் புத்தகத்தோடு போன பிறகு தங்கம் முகம் சிவந்து அழுகிடு, சே என்ன ஆளு நீங்க, இதை விட மோசமா நீங்க என்னை கேவலப்படுத்தி இருக்க முடியாது. நீங்க தான் ஆம்பளை, எதை தூக்கி எறிஞ்சாலும் நீங்க தான் செய்யணும்னு காட்டிட்டீங்க இல்ல, நீங்க கொடுத்ததா காட்டிக்க உங்க கையெழுத்தும் போட்டாச்சு. கேவலம் $2 போறாத இலக்கண புத்தகம், சரோஜா ஊரெல்லாம் சொல்லி சிரிக்க மாட்டாளா? தங்கத்துக்கு தன் வீட்டுல குப்பை போட கூட அனுமதி இல்லைன்னு. சண்முகம் அமைதியாக சிரித்து கொண்டார். $2 சரி தங்கம், $100 மில்லியன் எரியலாமா சொல்லு என்றார். என்ன சொல்றீங்க, $100 மில்லியன் எரியறதா என்றாள் தங்கம் வியப்புடன். சண்முகம் பையில் இருந்த ஒரு சீட்டை எடுத்து பார்த்து திருப்தியுடன் பைக்குள் வைத்துக் கொண்டார். பிறகு சொன்னார், மெகா மில்லியன்ஸ் லாட்டரியில இந்த தடவை $100 மில்லியன் ஜாக்பாட் குலுக்கல். அடுத்த வாரம் இந்த லாட்டரி சீட்டு வாங்கி அந்த நேமிநாதன் புத்தகம் மேல அட்டைக்குள்ள ஒழிச்சு வச்சிருந்தேன். லட்ச இடம் தெரிஞ்சா நம்ம பொன்னாசி கீச்சு போட்டுருவாள், எத்தனை சீட்டு கீச்சிருக்கா நான் லாட்டரி ஆடக்கூடாதுன்னு. புத்தகத்தை ஒருத்தருக்கு தானமா கொடுத்துட்டு அதுல லாட்டரி சீட்டு வச்சிருந்தேன், திரும்ப குடுனா யாராச்சும் கொடுப்பாங்களா? வாய பொத்திட்டீரு, இனிமே எந்த புத்தகத்தையும் என்ன கேட்காம வீசிடாத. இப்ப எதுல என்ன வச்சிருக்கேன்னு உனக்கு சொல்ல மாட்டேன், ஓட்ட வாய வச்சுக்கிட்டு தம்பட்டை அடிச்சிருவேன். அப்புறம் அம்புதான், இந்த தடவையாவது லாட்டரி அடிக்குதான்னு பாக்கலாம். எனக்கு ஜாதகத்துல இப்ப ராகு தசை நடக்குது, கூடைய பித்து கொண்டு கொட்டுவான் ராகு தன் தசையில், கூடையில அள்ளி மாளாதுன்னு கோயம்புத்தூர் ஜோசியர் சொல்லி இருக்காரு. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.